அப்படி அகத்திலே சிந்தனை செய்து பூசித்தால் சிவன் உளத்தே தோன்றி ஆன்ம அறிவிலே சிவபிரான் தோன்றி அப்புறம் நான்காம் அடிக்கு வந்துடுவோம். பந்தனையை அறுத்து அந்த ஆன்ம அறிவை பந்தித்துள்ள ஆணவ மலத்தை நீக்கி தீ இரும்பை செய்வது போல் சிவன் தன்னை தானாக்கின்னு வரணும். மூன்றாம் அடியின் பிற்பாதியில் இருக்கு இல்லையா, தீ இரும்பை செய்வது போல் சிவன் தன்னை, அதுக்கப்புறம் நான்காம் அடியில் உள்ள தானாக்கி. தீ வந்து இரும்பை என்ன செய்யும் அப்படின்னா, தீ இரும்பை தன்மயமாக்கிவிடும். பழுக்க காட்சிய இரும்பு நெருப்பு போலவே சுடும், ஆனால் அதனிடத்தில் தங்கியிருந்து நெருப்பு தான் சுடுகின்றது என்பார்கள். ஆகவே தீ வந்து இரும்பை தன்மயமாக்கி விடுகின்றது. அதுபோல சீவன் தன்னை தானாக்கி, சீவன் இந்த ஆன்மாவை தானாக்கி தன் உருவப் பரப்பெல்லாம் கொடுபோந்து, தன் உருவப் பரப்பெல்லாம் கொடுபோந்து என்பது தன் உருவப் பரப்புனா சிவபிரானுடைய அந்த எண் குணங்கள், சிவபிரானுடைய எண் குணங்களை தான் உருவப் பரப்புன்னு சொல்கின்றார் என்று உரையாசிரியர் சுவாமிகள் நமக்கு விளக்குகின்றார்கள். சிவபிரான் தன்னுடைய எண் குணங்களையும் கொடுபோந்து கொண்டு போய் என்ன செய்கின்றார், பதிப்பன் உளத்தே பதிப்பன், இவன்பாலே பதிப்பன், பதிப்பன் இவன்பாலே இருக்கு இல்லையா, இவன்பாலே பதிப்பன். இடையில மேல மூன்றாம் அடியில் இருக்கிற உளத்தே சேர்த்துக்கணும், இவன்பாலே உளத்தே பதிப்பன். ஆகவே மலம் அறுந்து வீடு பெற விளைவோர் ஆன்மாவாகிய தம்மிடத்திலே அகத்திலே திருவடி ஞானத்தினாலே சிந்தனை செய்து பூசிக்க வேண்டும். அவ்வாறு பூசித்தால் சிவன் உளத்தே தோன்றி, சிவபிரான் அவர்கள் அறிவில் தோன்றி பந்தனையை அறுத்து அந்த மலபந்தத்தை போக்கி தீ இரும்பை செய்வது போல் சிவன் தன்னை தானாக்கி, தீ இரும்பை தன்மயமாக்குவது போல அந்த ஆன்மாவை சிவம் தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து தன்னுடைய எண்குணங்களையும் கொண்டு போய் இவன்பாலே உளத்தே பதிப்பன். இந்த ஆன்மாவிடத்திலே எந்த ஆன்மா அந்த அகப்பூசை செய்கின்றதோ அந்த ஆன்மாவிடத்திலே எண்குணங்களையும் பதிய செய்வார். எப்படி பதிய செய்வார்னா, அதற்கு ரெண்டு காரணங்கள். சிவபிரான் எப்பொழுதுமே ஆன்மாவோடு இரண்டரை கலந்திருக்கின்றார், அந்த அத்துவித கலப்பு என்று சொல்வார்கள், அது எப்பவுமே உண்டு. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாவது. ஆகவே அகப்பூசையினாலே அந்த ஆன்மா வந்து இதுகாரும் தான் சிவத்தை சார்வதற்கு தடையாயிருந்த மலபந்தத்திலிருந்து மீழ்கிறது. ஆகையினால் அது சிவத்தை சார்வதற்கு தடையில்லை. அப்படி சிவத்தை சாரும்பொழுது அந்த ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை கொண்டிருப்பதனாலே அந்த என் குணங்களும் இந்த ஆன்மாவிடத்திலே பொருந்துகின்றது. இதை வந்து நம்ம மறுமாற்ற திருத்தாண்டகத்திலே அப்பர் பெருமான் தமது அனுபவத்திலே வைத்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். என் குணத்து உளோமே என்று சொல்வார். ஆகையினாலே அந்த இந்த என் குணங்களும் ஆன்மாவிடத்திலே விளங்குதலை வந்து சிவானந்தம் மேலிடுதல் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் விசேட உரையிலே சுவாமிகள் சொல்ல இருக்கின்றார்கள். ஆகையினாலே இப்போ வந்து நாம பதவுரையின் அடிப்படையிலே நம்ம பொருள் பார்த்தோம். இப்போ சுவாமியுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். இறைவன் அகம் புறம் என்னும் பிரிவின்றி யாங்கனும் உளன் ஆகலான். மேற்கூறியபடி அகத்தாதல் புறத்தாதல் யாண்டு வழிபடினும் அனுக்கிரகிக்கும் என்பதே தேற்றம். யாண்டு வழிபடினும் எங்கு வழிபட்டாலும், அகம் புறம்னு பேதம் இல்லை, எங்கு வழிபட்டாலும் அனுக்கிரகிக்கும், இறைவன் அருள் செய்வான் என்பதே தேற்றம். அதுதான் தெளிவாகும். அஞ்ஞனம் ஆயினும், ஐயா அகம்புறம் எங்கு வழிபட்டாலும் இறைவன் அருள் செய்வான், அஞ்ஞனமாயினும் அப்படி இருந்தாலும் அகப்பூசைதான் மிகவும் சிறப்பானது என்று சொல்ல வருகின்றார். அஞ்ஞனமாயினும் ஆன்மாவின் கண்டதாகிய வாசனாமலம் நீக்கல் உருவார்க்கு, அதாவது மலம் நீங்கி மல வாதனை தான் இருக்குது. சுவாமியுடைய உரையை பார்க்கும்போது பந்தனையை அறுத்துன்னு பாடல் இருக்கிறது. பந்தனைங்கும் போது அது ஆணவமனத்தை குறிக்கும். ஆனா இங்க வந்து ஏற்கனவே குருவிடம் கேட்டல் ஞானம்லாம் பெற்றிருப்பதனால அந்த ஆணவமலம் நன்கு கெட்டிருக்கின்றது, வாதனை அளவில் தான் இருக்குது. அதனால வந்து மல வாதனைன்னு சொல்றாங்க. வாதனாமலம் நீக்கல் உருவார்க்கு, அதான் மலம் அறுப்போர் இருந்தது, மலம் அறுப்போர்க்கு வாதனாமலம் நீக்கல் உருவார்க்கு. அகப்பூசையால் அவ்வாறு வழிபடுதல் ஒருதலையான் வேண்டும். அகப்பூசையினால மேற்சொன்ன முறைப்படி வழிபடுதல் ஒருதலையான் வேண்டும், அவசியம் வேண்டும். அப்படி வழிபட்டால் என்ன நடக்கும், இறைவன் விளங்கி தோன்றி வாசனையை பற்றற துடைத்தற்கு, இறைவன் விளங்கி தோன்றி வாசனையை பற்றற துடைத்தற்கும் தன் வண்ணமாக்கி தனது பேரானந்த பெருஞ்செல்வம் முழுவதும் இவனதாக செய்தற்கும் உரிமையுடைய விசேட இயல்பு ஆண்டையது ஆகலான். ஐயா அகப்பூசையில்தான் ஒரு விசேட இயல்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இறைவன் வந்து இந்த ஆன்மாவினுடைய வாசனாமலத்தை முற்றிலுமாக போக்குவதற்கும் அந்த ஆன்மாவை தன் வண்ணமாக்கி தனது பேரானந்த பெருஞ்செல்வம், அதுதான் என் குணங்கள், அந்த என் குணங்களையும் கொண்டு வந்து இந்த ஆன்மாவிடம் பதித்தார், ஆன்மாவும் சிவத்தை போல என் குணமயமாகி சிவமாக விளங்கும். அப்படியெல்லாம் ஆன்மாவை சிவமாக்குவதற்கு ஒரு விசேட பொருத்தம் வந்து அகப்பூசையில தான் இருக்கு. ஏன்னா ஆன்மாவிடம் சிவபெருமான் அத்துவிதமாக கலந்து இருக்கின்றார். ஆகவே அந்த கலந்த கலப்பு நிலையிலேயே வந்து நாம பூசிப்பது வந்து ரொம்ப விசேடமானது. அதனால அகப்பூசை ரொம்ப சிறப்பானது என்று சொல்கின்றார். இப்ப வந்து நம்ம குருமூர்த்திகள் பதவுரை செய்ததற்கு காரணமாக சுவாமிகள் கூறியுள்ள அந்த விசேட உரை, அந்த மூன்று நான்கு ஓமைகள் இருக்கின்றது. இந்தனத்தின் எரி, பாலின் நெய், பழத்தின் ரதம், எள்ளின்கண், எண்ணெய், நான்கு ஓமைகள். அது என்ன நோக்கில சொல்லியிருக்காங்க நான்கு ஓமைகள் என்பதை விசேட உரையில சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இதை கடைபிடித்துத்தான் பதவுரை செய்திருக்கின்றார்கள். இப்ப இந்த விசேட உரையை பார்ப்போம். இந்தனத்தின் எரி, இந்தனங்கிறது விறகு, எரிங்கிறது நெருப்பு. இந்தனத்தின் எரினா விறகின் நெருப்பு. அந்த ஓமை எதுக்காக சொன்னார்? இந்தனத்தின் எரி உலகத்தார்க்கு சிறிதும் தோன்றாதவாறு மறைந்து உடனாய் நிற்றற்கும். உலகத்தார்க்கு சத்தினிபாதம் பெறாத சாமான்யமான உலகத்தவர்களுக்கு சிவபிரான் எந்த இடத்திலும் சிறிதும் தன்னை வெளிப்படுத்தாமல் அந்தந்த பொருளாகவே கலந்து காணப்படுகின்றான். சிறிதும் தோன்றாதவாறு மறைந்து உடனாய் நிற்றற்கும். அப்புறம் பாலின் நெய், அது யாருக்கு சொன்னது? பாலின் நெய் மந்ததர மலபாகம் உடையார்க்கு ஒருவாற்றால் தோன்றியும் தோன்றாது மறைந்து உடனாய் நிற்றிருக்கும். ஒருவாற்றால் தோன்றியும் தோன்றாது மறைந்து உடனாய் நிற்றிருக்கும். மந்ததர மலபாகமுடையவருக்கு ஒரு வழியில தோன்றுவார், ஆனா வந்து தோன்றிட்டு தோன்றாம மறுபடியும் மறைந்திருப்பார். பழத்தின் ரதம் மந்த மலபாகம் உடையார்க்கு உய்த்து உணரும் வழி விளங்கி தோன்றுவதாய் உடனாய் நிற்றிருக்கும். உய்த்து உணரும் போது மட்டும் தோன்றுவார். அந்த மாதிரி உள்ளது வந்து அந்த பழத்தை வந்து நாம வந்து அதை சுவை எப்ப தெரிஞ்சுக்கலாம், அதை நாம வந்து உண்ணும் போது தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி பெருமான் கொண்டுள்ள கலப்பினை அதை சிந்திக்கும் போது மட்டும் தெரிந்து கொள்ளலாம் மந்த மலபாகமுடையவர்களுக்கு. தீவிர மலபாகமுடையவர்கள் எப்பவும் சிந்திப்பார்கள் இல்லையா? அதனால எள்ளில் எண்ணெய் விளக்கமுறை புலப்படுவது போல இவர்களிடம் வந்து விளக்கமுறை விளங்குவான் சொன்னார். எள்ளின்கண் எண்ணெய் தீவிர மலபாகமுடையார்க்கு இனிது விளங்கி தோன்றினும் பிரித்தறியப்படாது உடனாய் நிற்றிருக்கும். இனிது விளங்கி தோன்றுதே அதே சமயத்தில் பிரிவின்றி அந்த எள்ளில கலந்திருக்கு. அது மாதிரி தீவிர மலபாகமுடையவர்களிடம் விளங்கி தோன்றுவார், ஆனால் அந்த ஆன்மாவிடம் கலந்து பிரிப்பின்றி கலந்திருப்பார். இதுக்காக தான் அந்த ஓமைகள் நான்கு ஓமைகள் சொல்லப்பட்டுள்ளன சொல்லிட்டு எங்குமுழன் இறைவன் அப்படின்னு சொன்னது வந்து எதுக்கா அப்படின்னா, இறைவன் எங்குமுழன், அப்ப எந்த இடத்துல வழிபட்டாலும் அவன் அருள் செய்வான். ஏன்னா எல்லா இடத்திலும் அவர் இருப்பதனால எந்த இடத்துல வழிபட்டாலும் அவர் அருள் செய்வார். ஆகவே எந்த இடத்துல வழிபட்டாலும் வந்து அருள்வதற்குரிய அந்த சம்பந்தம் நமக்கு விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்குமுழன் இறைவன் என்று சொன்னார். எங்குமுழன் இறைவன் பாடல எங்க வருது பார்த்துட்டோமா? முதலடியின் இறுதியில வருது எங்குமுழன் இறைவன். அது எதுக்காக சொன்னார் அப்படின்னா, அடுத்த அடியில சொல்றார வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே அருளும்னு. எந்த இடத்துல வந்தனை செய்து வந்து வணங்கி வழிபட்டாலும் அருள் செய்வார். அந்த அதுக்கு ஒரு பொருத்தம் இருக்கிறது. எந்த இடத்துல இறைவனை வழிபட்டாலும் அவர் நமக்கு அருள் செய்வாரா? அதுல அந்த பொருத்தம் எப்படி அப்படின்னா, ஏன்னா எல்லா இடத்துலயும் அவர் இருக்கின்றார். ஆகவே எந்த இடத்தில் வழிபட்டாலும் அருள் கிடைக்கும், அதுக்கு பொருத்தமா சொல்லணுங்கிறதுக்காக எங்குமுழன் இறைவன் சொன்னார். எங்குமுழன் இறைவன் என்றது எவ்விடத்தும் வழிபடவே அருளுவதற்குரிய இயைவு விளங்குவதற்கும் விளங்குவதற்காக சொன்னது. அதுக்கப்புறம் மலமறுப்போர்னு சொன்னதும் தோன்றி அறுத்து ஆக்கி பதிப்பன் அப்படின்னு சொன்னதும் மலமறுப்போர் இரண்டாம் அடியின் பிற்பாதியில சொல்லியிருக்கார் மலமறுப்போர். அப்புறம் மூன்றாம் அடியில வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, சிந்தனை செய்து அழிச்சிக்க சிவன் உளத்தே தோன்றி. அதுக்கப்புறம் நான்காம் அடிக்கு வரணும்னு சொன்ன பந்தனையை அறுத்து என்ன சிவன் தன்னை தானாக்கி சொன்ன இல்லையா. இதெல்லாம் எதுக்கு சொன்ன? அகப்பூசை செய்தால், அகப்பூசை செய்தால் இந்த பந்தனையாகிய வாதனாமலம் நீங்கும். அதே மாதிரி சிவபிரான் தன் உருவ பரப்பெல்லாம் கொண்டு ஆன்மாவிடத்திலே பதிப்பார். அந்த இயைபு விளங்குவதற்காக வேண்டிதான் மலமறுப்போர்னு சொன்னது. இது என்ன தோன்றி அறுத்து சிவனை தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் பதிப்புன்னு சொன்னதும் இல்லையா, அந்த ஆன்மாவிடத்திலே வந்து வழிபடுகின்ற அந்த அகப்பூசை ஆன்மாவாகிய தன்னிடத்தில் வைத்தே வழிபடுகின்ற அந்த அகப்பூசையினுடைய விசேட இயைவு விளங்குவதற்குத்தான் சிவபிரான் அகத்தை தோன்றுவார், வாசனாமலத்தை போக்குவார், அந்த ஆன்மாவை தானாக்குவார் என்று சொன்னதெல்லாம் அந்த அகப்பூசையினுடைய விசேட இயைவு விளங்குவதற்காக சொன்னது. அதுதான் சொல்றார். மலமறுப்போர் என்றதும் தோன்றி அறுத்து ஆக்கி பதிப்பன் என்றதும் ஆன்மாவில் சிந்தனை செய்து அர்ச்சித்தற்குரிய விசேட இயைபு விளங்குவதற்கும் ஏதுவாய் நின்றன. அதாவது வந்து முதல்ல சொன்னதை வச்சு நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கலாம். எங்குமுழன் இறைவன் அப்படின்னு சொன்னது எதுக்கு? எவ்விடத்தில் வழிபட்டாலும் அருள் செய்வார். எப்படி அருள் செய்வார்? ஏன்னா அவர் எங்கும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றதுக்காக எங்குமுழன் இறைவன் சொன்னார். அதே மாதிரி அகப்பூ செய்ய என்று சொல்லும்போது என்ன சொன்னார், இது யார் செய்ய வேண்டியது, வாசனா மலத்தை போக்க வேண்டியவர்கள் செய்ய வேண்டியது, அதனால மலம் அறுப்போர் சொல்லியிருக்கார். செய்தால் சிவபிரான் அவர்கள் அறிவிலே தோன்றி அறுத்து அந்த வாதனாமலத்தை போக்கி ஆக்கி அந்த உயிரை தானாக்கி பதிப்பன் தன்னுடைய பேரானந்த பெருச்செல்வத்தை பெருஞ்செல்வத்தை அந்த உயிரிடத்திலே பதிப்பன் அப்படின்னு சொல்லும் போது அகப்பூசைக்கு தான் இந்த விசேடமான ஒரு பொருத்தம் இருக்கிறது. ஆன்ம சுத்திக்கு வழிகாட்டுகின்ற ஒரு விசேடமான பொருத்தம் அகப்பூசைக்கு தான் இருக்கிறது. ஆகவே எல்லா இடத்திலையும் வழிபட்டா அருள் செய்வான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்கு மூலன் இறைவன் சொன்ன மாதிரி என்ன ஆன்மா சிவமாவதற்குரிய விசேட இயல்பு அகப்பூசையில தான் இருக்குது. எப்படின்னு கேட்டா அதுக்கு தான் சொல்றார், மலமறுப்போர் இந்த அகப்பூசையை வந்து ஆன்மாவாகிய தம்மிடத்திலே செய்யணும். ஏன்னா ஆன்மாவாகிய தம்மிடத்தில் தான் அந்த வாதனாமலம் இருக்கிறது, சிவமும் அந்த ஆன்மாவில் தான் இரண்டரை கலந்திருக்கிறது. அப்போ அந்த சிவத்தை சிந்தித்தால் இந்த வாதனாமலம் நீங்கும், ஆன்மா வந்து சிவமாகும், அந்த சிறப்பு அகப்பூசை தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். ஏன்னா அகத்துல தான் இந்த அறவேண்டிய அற்றுப்போக வேண்டிய வாதனாமலம் இருக்கிறது, சார வேண்டிய சிவமும் அகத்துல தான் இருக்கிறது. ஆகவே பாசம் நீங்குவதற்கும் ஆன்மா சிவமாவதற்கும் உரிய சிறப்பான இயல்பு அகப்பூசையில் இருக்கிறது என்பதை அழகுல விளக்கினார். அப்புறம் வந்து அந்த தன் உருவ பரப்பெல்லாம் இவன்பாலே பதிப்பன்னு சொன்னது இல்லையா, அது எப்படி, அதுக்கு தான் தீ இரும்பை செய்வது போலன்னு ஓமை சொன்னார். அது தன் உருவ பரப்புன்னு சொன்னது அந்த முற்றறிவு முதலிய என் குணங்கள், அதை அந்த விதம் விளக்கிறார் பாருங்க. இது அடிப்படையா வச்சுதான் அடியன் முன்னால் கூறினேன், தன் உருவ பரப்பெல்லாம் இவன்பாலே பதிதலாவது தீ இரும்பை செய்வது போல இறைவனுக்குரிய முற்றுணர்வு முதலிய என் குணங்களும், அந்த முற்றுணர்வு இயல்பாகவே பாசங்களை நீங்குதல் பேரறி உடைமை இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதாவது நம்ம பேரருள் உடைமை வரம்பில் இன்பம் உடைமை இந்த மாதிரி எட்டு குணங்கள் இருக்கின்றன. தன்மையத்தனாதல், தூய உடம்பினனாதல், இயற்கை உணர்வினனாதல், இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், முற்றுணர்வு, பேரருளுடைமை, அளவில் ஆற்றலுடைமை, வரம்பில் இன்பமுடைமை, இந்த எட்டு குணங்கள் அதான் இறைவனுக்குரிய முற்றுணர்வு முதலிய எண்குணங்களும் இவன்பாலே பதியும். எப்படின்னா படிகம் போல சார்ந்ததன் வண்ணமாம் இயல்புடைய ஆன்மாவுக்குரிய குணமாம்படி அத்துவித இயல்பானே இவன் மாட்டு விளங்கி தோன்றுதல். ஐயா சிவபெருமாண்டுக்குரிய எண்குணங்களும் ஆன்மாவிடத்தில் வந்து பதிதல் என்பது எப்படி அப்படின்னா ஆன்மாவுக்கு சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை இருக்கிறது. ஆகவே ஆன்மா சிவத்தை சார்ந்தமையினாலே ஆன்மாவிடத்திலே அந்த எண்குணங்களும் பதிகின்றன. சரி, ஆன்மா சிவத்தை சார்வதற்கு வாய்ப்பு எப்படி ஏற்பட்டது, ஏன்னா ஏற்கனவே சிவபெருமான் ஆன்மாவிடம் இரண்டர கலந்திருக்கின்றான், அந்த அத்துவித கலப்பு இருப்பதனால் அந்த வாய்ப்பு ஏற்பட்டது. அப்படி கலப்பு இருந்தும் இப்பந்தானே அந்த ஆன்மா சார முடியுது, இவ்வளவு காலம் ஏன் சார முடியலன்னா ஆன்மாவை அந்த கலப்பை உணர விடாமல் ஆணவமானது பந்தித்திருந்தது. அந்த தடை இப்பொழுது முழுமையாக நீங்கிவிட்டமையினாலே ஆன்மா அந்த அத்துவித கலப்பை உணர்ந்து சிவபிரானை சார்கின்றது. அந்நியமின்மையின் அறங்கலசலுமே சொல்லியிருக்கார். அப்படி சார்ந்ததனால சார்ந்ததன் வண்ணமாம் இயல்புடைய ஆன்மாவுக்கு இந்த என் குணங்களும் குணமாம்படி அத்துவித இயல்பானே இந்த ஆன்மாவிடத்தில் விளங்கி தோன்றது. இப்படி சிவனுடைய என் குணங்களும் ஆன்மாவிடத்தில் விளங்கி தோன்றுதல் தான் சிவானந்தம் மேலிடுதல் சொல்லுவாங்க. அது சுவாமியை சொல்லியிருக்காங்க, அதுவே சிவானந்த மேலிடுதல் என்பது. சிவானந்தம் மேலிடுதல்னா நமக்கு பொருள் தெரியுமா தெரியாது, இந்த இடத்துலதான் சுவாமிகள் தான் நமக்கு அது பொருள் சொல்றாங்க உரையில. சிவானந்தம் மேலிடுதல்னா என்ன, சிவபிரானுக்குரிய எண்குணங்களும் ஆன்மாவிடத்திலே அந்த ஆன்மா அந்த சிவபிரானை சாரும் போது அந்த ஆன்மாவிடத்திலே அந்த எண்குணங்களும் பதிதல், அதுதான் ஆன்மாவில் சிவானந்தம் மேலிடுதல் என்பது. சரி, இப்ப வந்து அர்ச்சிக்க அப்படின்னு சொன்னது வியங்கோள் சொன்னார். அர்ச்சிக்க என்றது வியங்கோள், மூன்றாம் அடியில சிந்தனை செய்து அர்ச்சிக்க. வியங்கோள்னா என்ன அப்படின்னா அர்ச்சிக்க வேண்டும், பூசிக்க வேண்டும் அர்த்தம். அதை அர்ச்சிக்க அப்படின்னு நம்ம எச்சமா கொண்டக்கூடாது, அர்ச்சிக்க இது நடக்கும் பூசித்தால் அப்படின்னு பொருள் கொண்டக்கூடாது. அர்ச்சிக்க என்பதை எச்சமா கொண்டால் அர்ச்சித்தால் பூசித்தால் பொருள் வந்துடும், அப்படி வரக்கூடாது. அப்படி வந்தா பின்னால வந்து ஒரு இலக்கண வலு வந்துடும், இலக்கண ரீதியா ஒரு வலு வந்துடும், என்ன பால் வலு வந்துடும். ஏன்னா மலம் அறுப்போர் அப்படின்னு பலர் பாலா சொல்லியிருக்கு. கடைசியில் சொல்லும்போது பதிப்பன் இவன் பாலே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆண்பால் ஒருமையா சொல்லியிருக்கு இவன் பாலே. மலம் அறுப்போர்னு பலர் பாலா சொல்லியிருக்கு, இவன் பாலேன்னு ஆண்பாலா சொல்லியிருக்கு, ஒருமையில சொல்லியிருக்கு. அதனால அந்த பால் வலு வந்துடக்கூடாது. ஆகவே மலம் அறுப்போர் அகப்பூசை முறைப்படி பூசிக்க அப்படின்னா பூசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் மற்ற வாக்கியம் தனி வாக்கியம். அதனால ஒரு ஆன்மாவை எடுத்து ஒரு ஆன்மாவை வச்சுக்கிட்டு சொல்றாரு, இந்த ஆன்மா இவ்வாறு பூசித்தால் அந்த சிவன் அந்த ஆன்மா அறிவில் தோன்றி பந்தனையை அறுத்து தீ எப்படி இரும்ப தன்மயமாக்குமோ அது மாதிரி இந்த ஆன்மாவிட வந்து தன்னுடைய எண் குணங்களையும் பதிவு செய்து இந்த ஆன்மாவை தன்மயமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்றது. ஆகவே அர்ச்சிக்க என்றது வியங்கோள், அர்ச்சிக்க வேண்டும் அப்படின்னு பொருள் படும். அப்ப வந்து வியங்கோளா சொன்னா பின்னாடி வருத இவன் அப்படிங்கறதோட வந்து பால்வெளி ஏற்படாதானா? இந்த அர்ச்சிக்க இதோட இந்த வாக்கியம் முடிஞ்சுது, அடுத்த வாக்கியத்துல தான் இவன் வருது. அதனால இந்த வாக்கிய முடிவு வேற, அந்த வாக்கிய முடிவு வேற, அதனால பால்வெளு வராதுன்னு. அதான் அர்ச்சிக்க என்றது வியங்கோள், முடிவு வேறாகளில் பால் வலுவின்மை உணர்க. இந்த வாக்கியம் வேற, அந்த வாக்கியம் வேற, அதனால பால் வலுவின்மை உணர்க. சிலர் வந்து இது தெரியாம அர்ச்சிக்க என்பதை அர்ச்சித்தால் என்று பொருள்படும்படி எச்சமாக கொள்வார்கள். அப்படி கொண்டால் அந்த பால் வலு வந்துடும். மலமறுப்போர் அர்ச்சித்தால் இவன் பால் தோன்று சிவபெருமான் வந்து தோன்றி பதிய செய்வார்னு வரும். மலமறுப்போர்னு பன்மையில சொல்லிட்டு அப்புறம் இவன் பால்னு சொல்லிட்டு ஆண் பாலை சொல்லி பலர் பால சொல்லிட்டு அப்புறம் ஆண் பால் வந்தா அது பால் வலுவாயிரும். அதான் அர்ச்சிக்க என்பதனை எச்சமாக கொண்டு பாடம் ஓதுவார் பால் வலுவாதலையும் நோக்கிற்றிலர் போலும். பால் வலுவருமே என்பதை அவர்கள் கவனிக்க தவறிவிட்டார்கள் போலும் என்று சொல்கின்றார். ஆக மேலேயே அந்தரியாக தன்னை முத்தி சாதனமா அறைந்திடுவார். அந்த பாடலேயே வந்துதான் சொன்னார, கண்ணாடியை வந்து மாசு உள்ள கண்ணாடியை பொடி போட்டு தேய்க்க தேய்க்க அந்த மாசு நீங்கி ஒளி விளங்குற மாதிரி இங்கேயும் அகப்பூசையினால சிவபிரானை ஆன்மா தியானிக்க அப்புறம் ஹோமித்தல் வந்து பூசித்தல் இவற்றையெல்லாம் செய்ய செய்ய அந்த ஆன்மாவிடத்திலே சிவபிரான் மேலிட்டு விளங்குவார், பாசம்லாம் நீங்கி போகும்னு அந்த பாடலே சொன்னது தானே அந்தரியாகும் தன்னை அப்படின்னு தொடங்குற பாடலே. இங்கேயும் வந்து பந்தனையை அறுத்து தானாக்கி பதிப்புன்னு அதையே சொல்லியிருக்கு அப்படின்னா இங்க வந்து அங்கேயே சொன்னதுதான் இங்க சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாததையும் சொல்கின்றார். ஏன் அப்படின்னா சொல்ல வேண்டாததை சொல்லி அதன் மூலம் ஒரு புதிய கருத்தை பெறுவித்தல், அது ஒரு யுக்தி. வேண்டாத சொல்லி வேண்டியது முடித்தல் அப்படின்னு ஒரு உத்தி வச்சிருக்காங்க. எவ்வளவு அழகாக உத்தி வச்சிருக்காங்க பாருங்க, வேண்டாத கூறி வேண்டியது முடித்தல் அப்படின்னு. வேண்டாத கூறினா என்ன? அகப்பூசை செய்தால் சிவபிரான் ஆன்மாவிடத்தில் எழுந்தருள்வார், பாசத்தை போக்குவார், ஆன்மாவை தானாக்குவார். இது அந்தரியாகந்த அன்னைன்னு தொடங்கின முந்தைய பாடலே சொன்ன செய்தி. இங்கேயும் அந்த செய்தி சொல்லியிருக்கார், அப்ப வேண்டாத சொல்லியிருக்கார். அது காரணம் என்னன்னா இதற்குரிய இயல்பு இப்படி பாசம் நீங்குவதற்கும் ஆன்மா சிவமாவதற்கும் உள்ள பொருத்தம் புறப்பூசையை விட அகப்பூசையில ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அந்த பொருத்தம் அப்படிங்கறத காட்டுறதுக்காக வேண்டி அதன் மூலம் அகப்பூசை தான் ரொம்ப சிறப்பானது என்று அதனுடைய விசேடத்தை வலியுறுத்துவதற்காக வேண்டி ஏற்கனவே சொன்ன அகப்பூசையின் பலனை இங்கேயும் சொல்லியிருக்கார். ஆகவே ஒரு காரணம் பத்தி தான் வேண்டியது முடித்தல் அகப்பூசையின் விசேடம், அது மிக மிக விசேடமாக இருக்கின்ற பாங்கினை உணர்த்துவது அது வேண்டப்படுகின்றது. அதை சொல்வதற்காக ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லியிருக்கின்றார். அதான் மேல் அந்தரியாகந்த தன்னை என்ற செய்யுளில் பெறப்பட்டதனை ஈண்டும் கூறுதல், கூறியது கூறலாம் போலும் என மலையற்க, இது கூறியது கூறலுங்கிற குற்றம் போலும் என்று மறைந்துவிட வேண்டாம். வேண்டாது கூறி வேண்டியது முடித்தற்கு எழுந்தது இச்செயுள் ஆகலின் இதனானே அப்புறப்பூசையின் அகப்பூசை விசேடம் உடைத்தன அதன் பெருமை கூறப்பட்டது. ஆகவே வேண்டாது கூறி வேண்டியது முடித்தற்கு எழுந்தது இச்செயுள் ஆகலின் அப்படின்னு அதோட முடிச்சிருவோம், முற்றுப்புள்ளி வச்சிருவோம். மலைய வேண்டாம், ஏன்னா இந்த காரணத்துக்காக சொல்லியிருக்கார், அகப்பூசையின் சிறப்பை உணர்த்துவதற்காக சொல்லியிருக்கார், புறப்பூசையை விட அது சிறந்ததுங்கிறதா சொல்லியிருக்கார். ஆனா ஞானிகளால் தான் செய்ய முடியும். இதனாலே அப்புறப்பூசையில் அகப்பூசை விசேடம் உடைத்தேன அதன் பெருமை கூறப்பட்டது. இவை ஆறு செய்யுளான மூன்றாம் கூற்றின் பொருளை தெரித்து உணர்த்தியவாறு. ஆக இந்த மூன்றாம் அதிகரணத்தில் உள்ள ஆறு செய்யுளாலும் மூன்றாம் கூற்றின் பொருள், அதாவது ஆன்மாவிற்கு வாதனாமலம் நீங்க வேண்டும் என்றால் அந்த ஆன்மா சிவோகம் பாவனை செய்ய வேண்டும். சிவோகம் பாவனைக்குரிய மந்திரம் முத்தி வஞ்சாக்கரம், அதற்குரிய பூசை அந்தரியாக பூசை, இவற்றையெல்லாம் ஆன்மா செய்தால் சிவன் அந்த ஆன்மாவிடத்திலே தோன்றி வாதனாமலத்தை போக்கி அதை அறவே போக்கி அந்த ஆன்மாவை தானாக்கி அந்த ஆன்மாவுக்கு பேரானந்த பெருஞ்செல்வம் அனைத்தையும் அருள்வார். புறத்திலும் ஆன்மா அந்த ஞானிகள் பூசனை செய்வார்கள். இந்த புறப்பூசை இந்த அகப்பூசைக்கு அங்கமாகும். அதே சமயத்தில் இந்த அகப்பூசையானது புறப்பூசையினும் விசேடம் உடைத்து என்ற செய்திகளை எல்லாம் நாம இதான் மூன்றாம் கூறு நம்ம பார்த்து தெரிந்து கொண்டோம். ஆக ஒன்பதாம் சூத்திர சிந்தனை இதனோடு நிறைவடைகின்றது. இந்த ஒன்பதாம் சூத்திரத்தை நிறைவு செய்த நிலையிலே